நம்ம ஒரு மிக அதிசயமான சங்கீதத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலம் மாத்திரம் இல்லை, சில அந்நியர்களுக்கு மத்தியிலையும் ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு சங்கீதம். யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா என்ன சங்கீதம்னு? எலிசபெத் சிஸ்டரை விட்டு வேறு யாராவது ஷேர் பண்ணலாம். யாருக்குமே தெரியலையா? ஓகே, சங்கீதம் 23. ஓகே, கரெக்ட், 100% மார்க் உங்களுக்கு. நாம் சங்கீதத்தை ஒன்றாவது சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து 1, 2, 3 22வது சங்கீதம் வரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம். 23வது சங்கீதம் பார்ப்பதற்குள்ளே நம்ம 2 சாமியலில் தாவீதுடைய பாவத்தையும் வாழ்க்கையும் பார்க்கும்போது அதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி 51வது சங்கீதம் மனம் திரும்புதல் சங்கீதத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்முடைய தொடர்ச்சியை தொடரும்படிக்கு சங்கீதம் 53 வந்து நிற்கிறோம். அது தொடர்ச்சி மாத்திரம் இல்லை, மிகவும் மகிமையான ஒரு சங்கீதம். ஒரு விசுவாசியோ, உண்மையான விசுவாசியும் தன்னுடைய ஆண்டவரையும் ஒரு அழகான ஒரு தேவையும் உதவியற்ற நிலையில் இருக்கிற ஒரு ஆடையும் மெய்ப்பனுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற அருமையான சங்கீதம். இந்த சங்கீதம் எழுதி 3 மில்லனியா அப்படின்வாங்க, 3000 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டாலும் சங்கீதங்களிலேயே மிக இன்பமான, மிக பிரபலமான ஒரு பறவைகள்லேயே ஒரு குயில் தான் அதனோட பாட்டு அருமையானதுன்ற மாதிரி இந்த பாடல்கள்லேயே மிக இன்பமான மெலோடியஸ் பாட்டு. தேவனுடைய மெய்ப்ப அக்கறையை, மெய்ப்பனுடைய அக்கறை தன் மக்கள் மேலே வைத்திருக்கிற அந்த கவலையை, கரிசனத்தை எடுத்துரைக்கிற பாடுகிற சங்கீதம் இது. இதை வந்து ஒரு ஆழமான ஆவிக்குரிய தியானம் இது. ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஒரு ஒப்பில்லாத ஐஸ்வர்யத்திலையும் அழகுலையும் முத்தான ஒரு சங்கீதம். ஆனால் ஆபத்து அதில் தான் இருக்குது பாருங்களேன் இந்த சங்கீதத்தில். ஏன்னா வருஷம் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் கிறிஸ்தவர்கள் ஒரு சங்கீதத்தை வீணிலே வழங்குறாங்கன்னா அது இந்த சங்கீதம் தான் இருக்கும். எங்கே பாரு போஸ்டர்ஸை பார்க்க முடியும்? ஒரு கிறிஸ்தவ சாவு வீட்டுக்கு போயிட்டா போதும், இந்த சங்கீதத்தை தான் பாடுறது, படிக்கிறது, இது பயன்படுத்தி இதை புரட்டி, இதை உலக பிரகாரமான அர்த்தங்களை சொல்லி பேர் கிறிஸ்தவர்கள் இதை பல விதங்களில் புரட்டிட்டு அநேக தடவை பயன்படுத்தி இதனோட ஆழத்தையும் மகத்துவத்தையும் உணராமல் எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறவங்க இதில் ஆழத்தை 1% கூட உணர்றதில்லை. ஏன்? என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன், இந்த சங்கீதத்தை எத்தனையோ நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் இதை ஒரு கிராண்டடுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு ஆயத்தை பண்ணும்போது, இதை கொஞ்சம் விசாரித்து இதெல்லாம் படிக்க ரெடி பண்ணும்போது எனக்கு இதனோட ஆழத்தையும் அகலத்தையும் பார்த்து நான் திணறி தான் போனேன். அது எங்கே கூட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு திணறி காணாமல் போயிட்டேன். அதை நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதத்தை படிக்கும்போது பார்ப்போம், நீங்கள் அதை அனுபவிப்பீங்க, இதனோட ஆழத்தை இப்படி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ஏன்னா பரிசுத்தாவி நம்மளை நடத்தும் போது தான், பரிசுத்தாவியினுடைய பிரகாசிப்புதல் நமக்கு இருக்கும்போது தான் சங்கீதம் வந்து மற்றவர்களுக்கு பரிசுத்தாவியின் வெளிச்சம் இல்லாமல் படிக்கும்போது அது வெறும் ஒரு சடங்கு, ஒரு மர்மமாக அதனோட அர்த்தங்கள்லாம் மறைஞ்சு தான் இருக்கும். ஆனால் எப்போ பரிசுத்தாவியான ஒரு உதவி நமக்கு செய்கிறாரோ, நம்ம கண்களை திறக்கிறாரோ, அதிசயமான காரியங்களை அதிலேயே பார்க்க முடியும். ஆகவே இந்த சங்கீதத்தை அவர் தொடர்ந்து நமக்கு உணர்த்தினாருன்னா இதனோட ஆழத்தையும் அகலத்தையும் பார்த்து நமக்கு என்ன, பரலோகத்துக்கு வெளியில் மிக இன்பமான உலகம் இந்த சங்கீதம். இதுவே ஒரு உலகம். இந்த சங்கீதம் ஒரு சமாதானமோ இலைப்பாறுதலோ நிம்மதியான உலகத்துக்குள்ளே நம்மளை நடத்தி கொண்டு போய் விட்டுருது. நம்ம ஆத்மீக விதத்தில் வேறு உலகத்துக்குள்ளே பிரயாணம் செஞ்சு போயிடுறோம். அது நமக்கு ஆகணும் இல்லைங்களா? அது செஞ்சு நமக்கு போகணுமா போகக்கூடாதா? உங்களுக்கு இந்த உலகத்தையே கட்டிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழலாம், ஆனால் ஒரு சமாதானமோ இலைப்பாறுதலோ நிம்மதி நிறைஞ்ச உலகத்துக்குள்ளே கொண்டு போயிருது இந்த சங்கீதம். நான் பர்சனலாக நான் நினைக்கிறேன் பராமரிப்பு தான் எனக்கு இது. ஏன்னா டாக்டர் எனக்கு சொன்னது வந்து என் சுகவீனத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருப்பதுனால ஒருவேளை என்னுடைய நல்ல மெய்ப்பன் என்னை அறிந்து எனக்கு ஒரு இலைப்பாறுதல் தேவை என்பதற்காக இந்த சங்கீதத்துக்கிட்ட நம்மளை கொண்டு வந்து பராமரிப்பாக நிறுத்தி இருக்கலாம். ஏன்னா சங்கீதங்கள்லேயே நம்மளை நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை மிகவும் குறைச்சி மிகுந்த நிம்மதியும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கணும் இந்த சங்கீதம் தாங்க. இதெல்லாம் தியானித்த பிறகு, இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு எனக்கு நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எப்படின்னா வரி கவலை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா இந்த 22வது சங்கீதத்தின் உலகத்துக்குள்ளே தான் நீங்கள் ஓடிட பார்ப்பீங்க, நுழைஞ்சி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நம்மளுடைய இது ஒரு ஒரு மோட்ச பயணியின் பாடல், மோட்ச பயணம். நம்மளாம் பயணத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு வருஷம் முடிச்சு இன்னொரு வருஷம் 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 இந்த மாயா நகரத்தை நம்ம கடந்து போகும்போது பலவிதமான உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்துருக்கள் வெளியில் இருக்கிற சத்துருக்கள் நம்மளை ஒடுக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்யும். ஒருவேளை காயப்பட்ட போர் வீரனாக நம்ம உளுந்து முன்னேற முடியாத நிலையில் இருக்கும்போது ஒரு மருந்தாக இந்த சங்கீதம் இருந்து நம்ம காயத்தை ஆற்றி நம்மளை முன்னேற செய்கிற சங்கீதம். ஒருவேளை சோர்வுலேயும் இல்லை அவிசுவாசத்துலேயும் துக்கத்துலேயும் சிறைப்பிடித்தவர்களாக இருந்து முன்னேறாமல் இருந்தோன்னா ஒரு சிறையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சிறையின் சாவி சங்கீதம் 23 தான். பலவீனத்துலேயும் ஒரு களைப்புலேயும் நம்ம இருந்தோன்னா நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி கையை காலுக்கு பலத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குறோம். நம்ம கண்கள்லாம் மங்கி போயிருந்துச்சுன்னா ஒரு தேன் மாதிரி குடித்த மாதிரி நம்ம கண்களை பிரகாச ஆக்கக்கூடியது. பல விதங்களில் இந்த சங்கீதம் உதவி. ஒரு பியூரிட்டன் சொல்கிறாரு, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோலை இது. ஒரு பாலைவனம் எங்கே போனாலும் உஷ்ணம்தான், ஆனால் அந்த பாலைவனை சோலைக்குள்ளே வந்துட்டோன்னா என்ன ஒரு தண்ணி, ஒரு ஒரு பாம் ட்ரீஸும் அழகாக அந்த மாதிரி தான் இது. புயல்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு அடைக்கலம் இது, ஒரு கற்பாறையின் பாதுகாப்பு இது. யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, 23வது சங்கீதம் தான் என்னுடைய விசுவாச அறிக்கைங்க, எங்கள் அம்மாவுடைய வாயிலிருந்து ஒரு ஒரு நாளும் அதை கேட்டிருக்கிறேன், அதை வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு காலையிலையும் நான் ரிப்பீட் பண்ணி தான் ஆரம்பிப்பேன் அந்த நாளை என் வாழ்க்கையெல்லாம். ஆனால் வாழ்க்கையெல்லாம் ரிப்பீட் பண்ணியிருந்தோம், அதில் இருக்கிற சத்தியத்தை பாதி கூட நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டதில்லை. அதனுடைய எல்லையற்ற அர்த்தத்தை இப்போ தான் வயசாயிருச்சு எனக்கு, சாக போகிறேன் இன்னும் கொஞ்ச நாள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது எனக்கு. இந்த சங்கீதம் தான் என்னை சிலுவைகிட்ட கொண்டு வந்துச்சு, ரட்சிப்பை வாங்கி கொடுத்துச்சு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் ஆபத்துகளையும் கடக்க வைத்தது, தேவனோடு நடக்க வைத்தது, தேவனை அனுபவிக்க வைத்தது. இப்போ மரணம் தருவாயில் வந்திருக்கிற இந்த சங்கீதம் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இதான் என்னுடைய விசுவாச அறிக்கைன்றார். பாருங்களேன் கடைசியில் எப்படி முடியுது இந்த சங்கீதம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு மோட்ச பயணியுடைய பாடல். ஐயோ நம்பர் ஜபிக்கணுமே, ஆண்டவரே இலைப்பாறுதல் அற்று வியாகுலத்தில் இருக்கிற மக்கள் இந்த சங்கீதத்தின் ஆவிக்குள்ளே நாங்கள் நுழைய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் படிக்கும்போது அப்போ தான் பரலோகத்தை பூமியிலேயே, போன வாட்டி பரலோகத்தை பற்றி பார்த்தோம், பரலோகத்தை பூமியிலேயே அனுபவிக்கிற ஒரு பாலவனை சோலைத்தான் இது நமக்கு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு மிக இதுவரைக்கும் அறியாத நெருங்கிய ஐக்கியத்தை அனுபவிக்க செஞ்சிருக்கு இந்த சங்கீதம். நம்ம படித்து பார்க்கும்போது பல விசுவாசிகளுக்கு இதுவரைக்கும் அறியாத உறவும் ஐக்கியமும் ஆண்டவர்கிட்ட நெருக்கமும் இந்த சங்கீதம் கொண்டிருக்கு, கொண்டு வந்திருக்கு. ஆகவே இதெல்லாம் ஒரு முகவரியாக இந்த சங்கீதத்தின் அருமை பெருமைகளை வார வாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஒரு முகவரியாக நான் சொல்லுகிறேன், இது ஒரு வேளை உங்களுக்கு ஊக்கப்படுத்தும். சங்கீதம் 23 தெரிஞ்சதான் நினைக்கவே நினைக்காதீங்க, நான் ரொம்ப நினச்சேன், மனப்பாடமாக கூட தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே அதை படிக்கும் படிக்கு நாம் வருவோம். இதை எழுதினவர் தாவீது, அவருடைய வயசான காலத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. இதுவும் அவருடைய சுய வாழ்க்கை சரித்திரம், ஆட்டோபயோகிராஃபி. சங்கீதம் 18 நம்ம சாமுவேல் 22 பார்த்துக்கிட்டு வரோம். அவருடைய பாடல், சத்துருக்களை தன்னை தேவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக காப்பாற்றினார், சத்துருக்கள் கிட்டே இருந்து அவர் அதை பாடி வர்றார். அதில் வெறும் அடிதடி ஆர்ப்பாட்டம் போர் தான், இதுவும் இன்னொரு வாழ்க்கை வரலாறு, இது வேறு கோணத்தில் எழுதுகிறார். அந்த அடிதடிகளுக்கே என் வாழ்க்கை இருக்கலப்பா, என் வாழ்க்கை மிகவும் சமாதானமோ இலைப்பாறுதலும் ஒரு மெய்ப்பனுடைய இதில் ஒரு பரந்த மரத்து கீழே உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மந்தை என்னை சுற்றி இருக்கும்போது ஒரு பாடலை அருமையாக பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருந்திருக்குன்றார். ஏன் இந்த சங்கீதத்தில் அதை எழுதுகிறார்? ஒரு முத்து மாதிரி ஸ்பர்ஜன் சொல்கிறாரு. நம்ம எத்தனையோ ஜுவலர்லாம் பார்த்தெல்லாம் கண்ணெல்லாம் கூசம், எத்தனையோ பொருள்களை பார்த்தா அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஒரு பியூர் முத்தை பார்த்தோன்னா அது அதனோட அது சாஃப்ட், அதனோட பியூர், அதனோட பிரகாசம் அது கண்களுக்கே இன்பமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா சங்கீதங்களும், சில சங்கீதங்கள்லாம் அப்படியே எடுத்து வாரி போடுற மாதிரி ஆரம்பிக்கும், சில சங்கீதங்கள்லாம் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். இதை ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா முத்து. பாருங்களேன், அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போதே பார்ப்போம், ஒரு வாசித்து ஒரு ருசியை உங்களுக்கு காட்டலாம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். நான் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது ராஜாவாக வல்லமையிலையும் ஐஸ்வர்யத்திலையும் கனத்திலையும் நிறைந்து வயதான காலத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஆரம்ப மெய்ப்பனுடைய நாட்களின் காலத்தையும் அனுபவத்தையும் அவர் மறக்கலை. அவர் எழுதுறது தன்னுடைய ஒரு பரபரப்பான வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பல ஆபத்துகள், பல விபத்துகள், அந்த விபத்துகளுக்கு மத்தியில் கடவுள் அவரை எப்படி நடத்தி ஒரு ஓய்வு நாள் ஓய்வை தந்து ஒரு பசுமையான பள்ளத்தாக்குகளையும் அமர்ந்த தண்ணீர்களையும் தன்னை நடத்தி வந்திருக்கிறார். தன்னுடைய பயணம் ஒரு மெய்ப்பெண் பையனாக இருந்ததிலிருந்து வயதான முதிர்ந்த பரிசுத்த ராஜாவாக, பரிசுத்தவானாகிய ராஜாவாகிற வரைக்கும் என்ன பாதை. ஆமாம், என் வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள் இருந்துச்சதான், ஆனால் என்னை நடத்தின எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நடத்தின என்னுடைய மெய்ப்பன் இருக்கிறார். அவர் எனக்கு இளைப்பாறுதல் கொண்டு வந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையின் கரடு முரடான அனுபவங்கள்லாம் என்னுடைய மெய்ப்பனை அறிய, எல்லா போதுமான மெய்ப்பனை அறிய படிக்கல்களாகத்தான் இருந்திருக்கிறது. அவரிடத்தில் என்னை நெருங்கி தான் கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய போதுமான தன்மையை அறியும் படிக்க செய்திருக்கிறது. என்னுடைய மெய்ப்பனில் சகல போதுமான தன்மையும் செல்வமோ அதிசயமோ பார்த்து என் பாத்திரம் நிரம்பி வழிவதுனால், அந்த வழியறதில் அந்த மெய்ப்பனை பார்த்து கொண்டாடுற விதத்தில் தன் மனது பிரகாசிப்பிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவின் ஏவுதல்னால் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் இளைப்பாறுதலும் எழுப்புதலும் இருக்குது அந்த வசனங்கள். அதை தன்னுடைய முழு வாழ்க்கையின் அனுபவத்தையும் ஒரு 6 வசனங்களில், ஆழமான வசனங்களில் பதிவு செய்கிறார் அவர். அது ஆரம்பிக்கிறதே எப்படி? கர்த்தர் என் மெய்ப்பர், கர்த்தர் என் மெய்ப்பர் ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தை கர்த்தர். இது முடியறதும் கர்த்தரில் தான் முடியுது. இது கர்த்தர் தான் முழு சங்கீதமும். இந்த சங்கீதத்துக்கு வஸ்திபாரமே கர்த்தர். கர்த்தராக யார்? இந்த சங்கீதத்தை நிறைய பேர் ஒரு கதவு போடுற மாதிரி கதவு போட்டு ஒரு முத்திரை அடித்து விட்டுட்டார். பேர் கிறிஸ்தவங்கள்லாம் உளறிக்கிட்டு கடக்கட்டும்னு விட்டுட்டார். இந்த சங்கீதத்துக்குள்ளே இதனோட ஆழத்தை, இந்த சங்கீதத்தின் உலகத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாது. முத்திரை போட்டு விட்டாச்சு. அந்த சங்கீதத்துக்குள்ளே போகிறதுக்கு 2 கதவுகள் தான் இருக்குது. அந்த 2 கதவுகள் திறக்கப்பட்டால் தான் அந்த சங்கீதத்துக்கு போக முடியும். ஒன்று கர்த்தர் மெய்ப்பர் அப்படின்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும். 2வது ஆடு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது 2 ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்டால் தான் இதுக்குள்ளேயே போக முடியும். பாருங்களேன், கர்த்தர் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். முதல் கதவு அதுதான். அடுத்ததாக ஆடு என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது 2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இதுக்குள்ளே போக முடியும். பாருங்களேன், இது மாத்திரம் இல்லை, எந்த சத்தியத்துக்குள்ளேயும் இதுதான் ரொம்ப அவசியம். முதலாவது கர்த்தர் யாருன்னு முதல் கதவை திறப்போம். கர்த்தர் இல்லைங்களா, யாவே என்ற வார்த்தை நம்ம வாய் பழகி 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 அந்த வாய்மையிலேயே ஒரு அடி போடணும். ஏன்னா யூதருங்க அந்த வார்த்தையே சொல்லவே மாட்டாங்க, உச்சரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா புனிதமான வார்த்தை அது. கர்த்தர் தனக்கே எத்தனையோ பேர் தனக்கு யோகா எல்ஷடாய் அப்படி இப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்கலாம், எல் ரோஹின்னு. ஆனால் கர்த்தர் தனக்கே கொடுத்துக்கிட்ட ஒரு பேர், அந்த பேரை கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதன்னு சொல்ல பேர், ஒரு ஸ்பெஷல் பேர் அது. அந்த வீணில் நம்ம வணங்கணும்னா வாய்மேல தான் போடணும் ஆண்டவர் நமக்கு. நான் நானாகவே இருக்கிறேன், மாறாத வாக்கு வாராத உடன்படிக்கை காக்கிற தெய்வம் நான், இறையாண்மை உள்ள உடன்படிக்கை காக்கிற தேவன். அந்த பட்சிக்கிற அந்த செடிக்கு பட்சித்தாலும் அந்த செடி கொஞ்சம் கூட சாம்பல் ஆகாத இருக்கிற அந்த செடி, துதிகளுக்கு மத்தியில் என்றென்றும் மாறாது இருக்கிற கர்த்தர் அவர். அவருடைய எல்லா குணாதிசயங்களும் நம்முடைய விசுவாச அறிக்கையில் படிக்கிறோம் இல்லையா. அவர் தனியல்புள்ள தேவன், ஒருவர் மேலேயும் சார்ந்திராத, அவருடைய பொழப்பே வேற பொழப்பு. அவருடைய எல்லையற்ற ஒருத்தர் மேலேயும் சார்ந்திராத, ஒருத்தருடைய தேவையும் தேவையில்லாத கர்த்தர். ஆல் கேப்ஸில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டை எழுத்தில் வந்திருக்கும். ஆல் கேப்ஸில் தமிழில் கூட அது போல்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, கர்த்தர்ப்பா உஷாருன்ற மாதிரி. தனியல்புள்ள தேவன், மாறாத தேவன், நித்திய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒருவரே ஞானமுடையவர். அவருடைய ஒன்று குறைந்தர் சொல்லுது, அவருடைய பைத்தியமாக ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாலும் அவருடைய பைத்தியகார்த்தனமே மனுஷருக்குடைய எல்லா ஞானத்தை விட பெருசு அவருடைய பைத்தியகார்த்தனம். அப்போனா எவ்வளோ ஞானம் அவருக்கு. எல்லா விதத்திலையும் எல்லையற்றவர், மிகுந்த பரிசுத்தர், மிகுந்த இரக்கமுள்ளவர், மிகுந்த அன்புள்ளவர். அந்த கர்த்தர் என்னுடைய மேய்ப்பன் அப்படின்றாரு தாவீது இல்லைங்களா. என்ன ஒரு தாழ்ச்சி, எல்லையற்ற அந்த தேவன் தன்னுடைய ஒரு மேய்ப்பன், சாதாரண மேய்ப்பனுடைய பணியை எடுத்துக்கிட்டு, தன்னு அந்த உருவகனை அணியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மக்களுக்கு காட்டுற கரிசனத்தையும் அன்பையும் ஒரு ஓவமானமாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் கர்த்தர்னும் போது முதல் கதவு அது தெரிஞ்சுக்கணும். கர்த்தர்னு தெரியாத போது நம்ம ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மெய் அந்த ஆடுன்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆடுனுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நமக்கு என்ன தெரியும் ஆடுனா, ஆனஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா ஆடுனா எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது ஒரு கேஜி கறி தான் இல்லைங்களா, மட்டன் கறி தான் ஞாபகம் வரும். அதை பற்றி அதை விட்டால் வேறு என்ன தெரியும், அது எவ்வளோ இன்பமானது, எவ்வளோ ப்ரெஷஸ்ன்றது தாவீதுக்கு தெரியும். ஏன்னா தாவீதே தான் ஒரு மேய்ப்பனாக, நல்ல அருமையான மேய்ப்பனாக இல்லைங்களா. அந்த ஆடுகளுக்கு தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு அந்த மேய்ப்பனுடைய பலவிதமான பணிகளையும் கவலைகளையும் அறிஞ்சு ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருந்திருக்கிறார். அந்த ஆடுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆடை கவனிச்சிருக்காருன்னா தன் உயிரை விட பெருசாக பார்த்துக்கிட்டு, ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ அந்த ஆடு பிடுங்க வந்துச்சுன்னா என்னை தாண்டி தான், என் பணத்தின் மேலே தான் என் ஆடை தொட முடியும்னு போய் நின்று சண்டை போட்ட மனுஷன், அவ்வளோ கரிசனத்தோடு அந்த ஆடை பார்த்துக்கிட்ட வர. உதவியற்ற நிலையில் இருக்கிற அந்த ஆடு, அந்த ஆடுடைய தேவைகள், அந்த ஆடுக்கு சகலமும் செய்த மேய்ப்பனாக அவர் இருந்து எல்லாம் அந்த அறிவு அனுபவ அறிவோடு அவர் சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்கு நான் என்னென்னலாம் இருந்தனோ அந்த யெகோவா எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், அந்த மேய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே நமக்கு அவருக்கு தெரியும், அவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு கதவை திறக்கணும். ஒன்று கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது மெய் ஆடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆடுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஒரு ஆட்டினுடைய கான்செப்ட், மேய்ப்பனுடைய கான்செப்ட் இல்லைங்களா. ஆட்டை பற்றி தான் நம்ம பார்க்க முடியும், நமக்கு நேரம் அவ்வளோ இல்லை. படிப்படியாக இதை புரிஞ்சுக்குவோம். திடீர்னு ஒரு வாரத்துலேயே எல்லாத்தையும் உலட்டு போகிறது ஈஸி. இந்த சங்கீதத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்துக்குள்ளே போகணும் இல்லையா. மேய்ப்பன் ஆடு அதை பார்த்தீங்கன்னா அது வந்து பைபிளில் ரொம்ப இடங்களில் வருது. பழையற்பாட்டில் இருந்து அநேக ஆபேலு, ஆப்ராம், ஐசாக்கு, யாக்கோபு, மோசே, அப்புறம் தீர்க்கதரிசிகளை பல பேர் மேய்ப்பர்களாக தான் இருந்தாங்க இல்லைங்களா. பைபிளில் ஒருத்தர் என்ன இருக்கார், 176 தடவை ஆடுன்னு வருது, 164 தடவை ஆட்டுக்குட்டின்னு வருது, எத்தனை வாட்டி 80 தடவை மேய்ப்பர்கள்னு வருது. ஆகவே ரொம்ப சென்ட்ரல் கான்செப்ட், ஒரு ஆடுனா என்னங்க? ஒரு ஆடு, நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். அந்த ஆடு எப்பேற்பட்ட மிருகம்னா, அதுக்கு நாலு தன்மைகள் இருக்குது. முதலாவது, அது முற்றிலுமாக சார்ந்திருக்கிற ஒரு மிருகம். ஆட்டை தனியாக விட்டோன்னா அது பொழைக்கவே பொழைக்காது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், மணி நேரமும் தனக்கு மேய்ப்பனுடைய உதவி தேவை. தனக்கே தன் ஆகாரத்தை தேடிக்க முடியாது, தன்னையே தன் தற்காத்து கொள்ள முடியாது, தனக்கு வர சத்துருக்களோ காயங்களோ தான் பார்த்துக்க முடியாது. தன்னைத்தான் பார்த்துக்க முடியாத ஒரு மிருகம், உதவியற்ற மிருகம். தனக்கு பாதுகாப்பு, வழிநடத்தல், பராமரிப்பு இரவும் பகலும் தேவையான சார்ந்திருக்கிற ஒரு மிருகம். மெய்ப்பன் இல்லைன்னா ஆடு ரொம்ப நாள் பிழைக்காது. ரெண்டாவது, ஆடு ரொம்ப முட்டாள். அதுக்கு முட்டாள், என்ன செய்கிறோன்னு தெரியாது. இதுதான் சாப்பிடணும், இது தான் குடிக்கணும்னு தெரியாது. அதுக்கு சில நேரங்களில் போய் அது சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டு அஜீர்ணம் பண்ணிக்கும். சில நேரங்களில் விஷத்தை கூட சாப்பிட்டு செத்து போகும். முட்டாளான ஆடு நல்ல மேய்ச்சல்கிட்ட அது தேடி போக முடியாது. ஞானமாக அது இங்கே தான் சாப்பிட போனோன்னே தெரியாது. எத்தனை தடவை கூப்பிட்டு போயிருந்தாலும் திருப்பியும் கூப்பிட்டு போனோம், அவர் தான் மேய்ப்பர். அதே வழியில் ஒரு மாட்டுக்கு ஒரு ஆட்டுக்கோ ஒரு மாட்டுக்கோ ஒரு குதிரைக்கோ காமிச்சிடுங்க, அது பழக்கத்தில் போவோம். இது அப்படி போகாது, அது முட்டால். அது அதுக்கு ஞாபகமும் இருக்காது. அதனால தான் அது மூளையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜவுஜவாக இருக்கும். அதுக்கு அறிவு அவ்வளோ இருக்காது. அது ரொம்ப அது செய்யக்கூடியது ஈஸியாக காணாமல் போயிடும். காணாமல் போய் எங்கன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கோம், மே மேனு கத்திக்கிட்டு ஈஸியாக காணாமல் போவோம். ஆனால் வர்றது திருப்பி வந்து மந்தையில் சேர்றது அதனால் முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம், வரவே வராது. காணாமல் போகிறதா டக்குன்னு போயிடும். தன்னைத்தானே விட்டோன்னா அது நல்ல மேய்ச்சலை விட்டுட்டு எங்கன்னா வறண்ட இடத்துக்கு தான் ஓடி போவோம். அது முட்டால் ஏன் அப்படி போகிறேன், இங்கே தானே சாப்பாடு இருக்குது, இல்லை கேட்காது, அது அப்படி தான் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு முட்டாளான ஆடு, அதுக்கு மேய்ப்பனுடைய யோசனையும் ஞானமும் ஒவ்வொரு நாளும் தேவை. தானா முதலாவது சார்ந்து இருக்கிறது, முட்டாளானது. மூணாவது, வலிவி வழி தவறி போகிறது தான் வேலை. சரியான வழியிலேருந்து திருப்பி திருப்பி அதுக்கு தான் அவர் அந்த பக்கம் சவுண்டு போட்டுக்கிட்டே போவார். ஏன்னா இப்படி போகலாம், எப்படி போகலான்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேர் வழியில் ஒழுங்கு வழியில் போனேனே வராது. வாண்டரிங் ஷீப் பண்ணுவாங்க, வழி தவறி, வாண்டரிங் ஃப்ளாக் இல்லைங்களா. அதே வசனத்திலேயே அவங்களுக்கு போட்டிருக்கு, நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தவறி போனோம். ஓசியா சொல்கிறாரு, ஆடுகளை போல் வி ஆர் ப்ரோன் பெண்ட். வழி தவறி போகிற ஒரு ஒரு போக்கு, ஒரு ஆழமான உறுதியான போக்கு. பவர்ஃபுல் வேர்டு, பெண்ட் டு பேக் ஸ்லைடிங். நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தவறி போகிற போக்கு தான் நமக்கு. நாலாவதாக, அது ரொம்ப அடம். இவ்வளோலாம் இருக்கிறிய, உனக்காவது சுய புத்தி இருக்கணும், இல்லை நம்ம புத்தியாவது கேட்கணும். இல்லை, அதுக்கு சுய புத்தியும் இல்லை, மற்றவங்க புத்தியும் அது கேட்டுக்காது. அந்த மேய்ப்பன் அதுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அது கழுவுணும்னு பார்க்கும்போது அவர் படுற பாடு பாருங்களேன். சில பேர் குளி பசங்களை குளிப்பாட்டணுன்னா ஐயோ கஷ்டம், குளிக்கிறதுக்கே கஷ்டம். என் டாக்டர் அப்படி தான், ரொம்ப கஷ்டப்படுவாள். நம்மளை தான் எப்படியாவது குளிக்க வைக்க பார்க்கணும். அது ஆடு ரொம்ப கஷ்டப்படும், அது ரொம்ப சண்டை போடும். காலில் உதைக்கும், அங்கே உதைக்கும், க்ளீன் பண்ண விடாது, ரொம்ப கஷ்டப்படும். அந்த மேய்ப்பன் அதுக்கு ஏதாவது செய்யணும்னா, அது காலில் நிற்கிற வரைக்கும் அது மொடம் பிடிக்கும். அங்கே உதைக்கிறது, இங்கே உதைக்கிறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மேய்ப்பன் அதுக்கு எப்போ குளிப்பாட்டணும் ஏதாவது செய்யணும்னா, அந்த காலிலேருந்து நவுத்தி கீழே தள்ளி விட்டா தான். கீழே தள்ளி இப்படி படுத்துக்கும், அப்போது ஒன்றும் பண்ண முடியாதே. பண்ண முடியாத நிலையில் இருக்கும்போது தான் அவர் கழுவி ஏதோ க்ளீன் பண்ணி, அவ்வளோ முடம் தன் காலில் அது நிற்கிற வரைக்கும் அது ஒழுங்குபடுறதுக்கு விடவே விடாது, கழுவுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே கூடாது. இதுதான் ஆடு. நாலு குணங்கள் உள்ள ஆடு, சார்ந்திருக்கிறது, முட்டாளானது, வழி தவறி போகிறது, அடம் பிடிச்ச ஆடு. இதுதான் ஆடினுடைய இயற்கை இல்லைங்களா. அந்த மாதிரி நிற்கிற ஆடு வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில்? அந்த உள்ளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வெட்டி போடுறதுக்கு. எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கும், வெட்டி போடணும். அது யாராவது வந்து வாங்கி ஏதாவது பராமரித்தா இது உண்டு, இல்லைனா அதெல்லாம் வெட்டி ஆடாக போயிட்டு இருக்கும். அதான் ஆடு. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது இல்லைங்களா. இது இதுதான் ரெண்டு கதவு. ஒன்று கர்த்தர் மேய்ப்பர் யாருன்றத மேய்ப்பரை பற்றி பார்க்க போகிறோம். கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கணும், இன்னொன்று ஆடு யார் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுங்க இந்த சங்கீதத்துக்குள்ளே நுழையணும்னா இந்த ரெண்டு. ஏன் இந்த சங்கீதம் மாத்திரம் இல்லை, நான் பார்க்க பார்க்க ஒன்று உணர்ந்துக்கிட்டு வரேன். கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு, அவிசுவாசிகள் ரட்சிப்படையாததுக்கும் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களில் வளராமல் ஆழங்களை ரட்சிப்பின் மகத்துவங்களை புரியாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இது ரெண்டு தான். ரெண்டு காரியம் இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் மறந்துடுறாங்க, அதில் ஆழமான அறிவு இல்லை. முதலாவது கடவுள் எவ்வளோ பெரியவர்ன்றது தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை பற்றி நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியதுன்ற உணர்வு இருக்கிறதில்லை, அதை அது அது தெரியறதில்ல. ரெண்டாவது நம்ம எவ்வளோ சீர்கெட்டவங்கன்னு தெரியறதில்ல, எவ்வளோ சீர்கெட்டு மோசமான உதவியற்ற இயலாமை நிலையில் நம்ம இருக்கிறோன்னு தெரியறதில்ல. இது ரெண்டு தான் பைபிளில் இருக்கிற எல்லா ஆழமான சத்தியங்களுக்கும் கதவுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்போனா வசனம் உங்களுக்கு புரியாமல் தெரியாமல் ரட்சிப்போம் நீங்கள் அடையாமல் இருந்தால் இது ரெண்டு தாங்க கதவு. இது ரெண்டு அறிவு அடிகிற வரைக்கும் எந்த ஆண்டவருடைய சத்தியங்களும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. அதாவது கர்த்தர் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது மனுஷருடைய சீர்கேடான நிலைமை பாருங்களேன். அது வரைக்கும் இந்த சங்கீதம் ஒரு சடங்கு தான், மந்திரம் தான், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன். இது ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆடுன்றத என்ன, ஆடு என்னும்போது பைபிள் எதுக்கு பயன்படுத்துதுன்னா ஒரு இயற்கை மனிதனுக்கு ஆடு பயன்படுத்துறதே இல்லை, சரிங்களா. ஆதாம் அந்த பரதேசியிலேருந்து ஆண்டவர் நம்மளை விரட்டப்பட்ட உடனே நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளே என்ன, இன்னமே நான் கடவுளாக இருக்கணும், சுயமாக இருக்கணும், ஆத்ம நிர்பான் அப்படின்வாங்க, நான் இன்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னை நம்பி தான் நான் எல்லாம் என்னால் செய்ய முடியும். செல் உலகெல்லாம் கற்றுக் கொடுத்து பிசாசின் பாஷை என்ன, உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னை தோற்க யாருனாலும் முடியாது, அதான் பிசாசின் பாஷை, உலக பாஷை. அதனால தான் வேதம் இயற்கை மனிதர்களுக்கு ஆடுன்னு சொல்கிறது இல்லை, சர்ப்பங்கள்னு சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லுது, ஓநாய்களேன்னு சொல்லுது, சிங்கங்கள், துஷ்ட மிருகங்கள் எல்லாம் ரஃப் கரடு முரடு அடங்கிறது இல்லை, ஆங்காரம் ஒரு ஒழுங்கில்லை, ரஃப் சுய போதுமான தன்மையிலையும். ஆனால் அந்த மிருகம் துஷ்ட மிருகமாக சர்ப்பங்களாக இருக்கிற அவர்களுக்கு பரிசுத்தாவி வந்து எப்போ தங்களுடைய சீர்கேடான நிலைமையை காமிச்சு அவங்கள் மனசை மாற்றி தங்க பாவ நிலையை உணர்ந்து அவங்களுக்கு ஒரு புது இயற்கையை தருகிறாரோ, அவங்களுடைய இயலாமையை உணர்த்தி அவங்களுக்கு ஒரு புது இயற்கையை தந்து அவர்களை மறுஜென்மம் உள்ளவர்களாக மாற்றுறாரோ, அவங்க முதலாவது முதல்ல ஆடின் இயற்கையை பெறுகிறார்கள் பாருங்களேன். ஆடாக அவர்கள் மாறுறாங்க, தங்களுடைய நிலைமையை ஆடாக உணர்ந்து அவங்க தான் மெய்ப்பனை நாடுவாங்க. மெய்ப்பனை சார்ந்து தங்களுடைய நிலைமை ஆடுன்னு நான் உணர்ந்துருக்கிறேன்னா முதலாவது அதான். தன்னை யாருமே கர்த்தரன் மெய்ப்பரன்னு வாய் உளறிக்கிட்டு சொல்லவே முடியாது, தன்னை ஆடாக உணர்ந்தாதான். யாருக்குமே உரிமை கிடையாது கர்த்தர் மெய்ப்பரன் பாருங்களேன். இந்த நாலு குணங்கள் யோசிச்சு பாருங்கள், அது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா அவங்கள கர்த்தரன் மெய்ப்பர்னு சொல்ல மறுக்கு, நான் முற்றிலுமாக என் மெய்ப்பனில் தான் சார்ந்திருக்க, பரிசுத்தாவி வந்து நமக்கு அதை உணர்த்தி இருக்கிறாரா, அவர் தான் நல்ல, அவரை அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கு தான் என்னுடைய பராமரிப்புக்கு, என்னால் எல்லாத்துக்கும் அவரில் தான் நான் சார்ந்திருக்கிறேன், அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் இந்த பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்து எனக்கு ஜீவனுங்க. அப்படி இல்லாதவங்க சும்மா இதை உளறிட்டு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது நான் முட்டால் நான் உணர்ந்திருக்கிறீங்களா, எனக்கு அறிவில்லைன்னு உணர்ந்திருக்கிறீங்களா, எவ்வளோ உண்மை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயங்கள் கர்த்தர்கிட்டேருந்து வலுவி தான் போகுது, கடவுள் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் இல்லைங்களா. நான் ஒரு பின்வாங்கி போகிற ஆள் தான் ஆண்டவர், தவறான வழியை தேடிக்கிட்டு ஓடுற ஆள், வாண்டரிங் ஷிப், அலமோதுக்கிற தாவீது எவ்வளோ தன்னை உணர்ந்திருக்கிறார், தன் பாவம் அவருக்கு உணர்த்த வச்சிருக்கு. 119 சங்கீதத்தில் கர்த்தருடைய வசனம் பெருசு பெருசாக எவ்வளோ தான் படிச்சுட்டு சொல்லிட்டு வர்றார், கடைசியில் என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் வழி தவறி போகிற ஆடு. நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா, நீ ஒரு ஆடு, முதலாவது நான் அவரில் சார்ந்து நான் என்னால் ஒன்றும் செய், நான் ஒரு முட்டால், நான் ஒரு அடம், என்னை காலை தவிர வச்சு வழுக்க வச்சு கீழே தள்ளினா தான் எனக்கு ஏதாவது நல்லது நடக்க முடியும். எப்போ என் சொந்த காலில் நிற்கிறனோ, என் சொந்த பலத்தில் நிற்கிறனோ, மெய்ப்பன் என்ன எனக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு உடவே மாட்டேன் நான். முரடு பிடிப்பேன், உதப்பேன், அங்கே ஓட பார்ப்பேன், இங்கே ஓட பார்ப்பேன். எப்போ என் காலை தூக்கி அவர் போட்டு என்னை படுக்க வைக்கிறார், என்னால் முடியாது சாமி, ஆவியில் எளிமை உள்ளவனாக நான் மாறுற வரைக்கும் அவருடைய எந்த தெய்வீக பணியும் என்னில் நடக்காது. சுய பலத்திலையோ சுய நீதியிலையோ ட்ராமா போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி கிறிஸ்தவன் ஆனாலும் சரி, பரிசய மாதிரி வந்துட்டு போவேன், அந்த ஆயக்காரன் மாதிரி நான் வரமாட்டேன். அது ஆண்டவர் செய்யும்போது தான், உதவியற்ற நிலையில் கொண்டு வரவன் தான் அந்த மெய்ப்பனுடைய பணி நமக்குள்ளே நடக்குங்க. அப்போ தான் அவர் என்னை நடத்துகிறார். ஆகவே நீங்கள் யோசிச்சு, முதலாவது இந்த ரெண்டு கதவு, முதலாவது கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன், நான் ஆராதிக்கிற கடவுள் எவ்வளோ பெரிய தேவன், அவர் போய் என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறாரு அப்படின்னு உணரும் போது இல்லைங்களா, மெய்ப்பன்றதை என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக நான் ஆடு நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா, அது ஆடுன்னு உணர்ந்துருக்கிறீங்களா, அது ஆடுன்னு உணரும்போது தாங்க இந்த சங்கீதத்தின் நூலகத்தில் நம்ம நுழைய முடியும். ஆகவே இது ஒரு முகவரியாக நாம் பார்த்துருக்குறோம். அந்த அதை உணர வரைக்கும் இது ஒரு சடங்கு, ஒரு ரிச்சுவல் தான், ஒரு உளறி தான் போயிட முடியும். அதை முதல்ல யோசிங்க, இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நான் ஒரு ஆடு ஆண்டவர், நான் உதவியற்ற ஒரு புத்தி இல்லாத எல்லாத்துக்கும் உன் மேலே சார்ந்திருக்கிற ஒரு வலிவி போகிற ஒரு ஆடு, என் சொந்த காலில் நான் சாதிக்கிறதுன்னு ஒன்று முரட்டு பிடிச்சிக்கிட்டு எனக்கு எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். வலிவி கால் வலிவி என்னை கீழே போட்டு நான் ஒன்றும் இல்லாமல் என்னுடைய பலவீனத்தில் தான் உங்கள் பலம் விளங்கும் ஆண்டவர். ஆனால் நான் நின்று பார்த்துக்கிட்டு சுய நீதியிலையும் அதுலேயும் சுய பலத்துலையும் என்னென்னவோ செய்ய பார்க்குறேன், ஒன்றுமே செஞ்சதில்லை, ஒரு பணியும் இல்லை ஆண்டவர் அப்படின்னு ஆடாக உணரும் போது தான் கர்த்தர் மெய்ப்பறது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு அதை உணர உதவி செய்யட்டும். தொடர்ந்து இதை நம்ம படிப்போம், ஜபிக்கிறவங்க செய்யலாம்.